வணக்கம் சிவபா சக்தி அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
லெனின் எம் சிவம் அவர்களின் இயக்கத்தில் வெளியாகும் ரூபா என்ற திரைப்படம் பற்றி இப்போது பரவலாக பேசப்படுகின்றது. இந்த ரூபா என்ற திரைப்படம் பிறந்த கதையை எங்களுக்கு சொல்ல முடியுமா?
ஓ, கண்ணன் படத்திற்கு லெனின் எம் சிவனுடைய அடுத்த படத்திற்காக ஒரு கதை கேட்டு என்னோட தொடர்பு கொண்டார். எனக்கு நீண்ட நாட்களாகவே இந்த திருநங்கைகள் குறித்து, திருநங்கைகளுடைய பிரச்சனைகள் குறித்து ஒரு கதை எழுத வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது. அதற்காக ஒரு நீண்ட நாட்களாக, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்கள் இது குறித்து நான் சிந்தித்திருக்கிறேன். இது குறித்து நிறைய நூல்களை படித்திருக்கிறேன், ஆய்வு செய்திருக்கிறேன். நிறைய திருநங்கை தோழிகளை கண்டு அவர்களோடு பேசியிருக்கிறேன், அவர்களை நேர்காணல் செய்திருக்கிறேன். இந்த சேகரிப்புகளோடு, இந்த சேகரங்களோடு, இந்த அறிதலோடு இந்த ரூபா என்ற கதையை நான் உருவாக்கினேன். பின்பு அந்த கதையை நான் லெனினுக்கு அனுப்பிய பின்பு அவர் அதற்கு திரைக்கதையை அமைத்தார். இப்படித்தான் இந்த ரூபா திரைப்படத்திற்கு உருவாகியது.
சரி, அந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் முன்னோட்டம் வந்திருக்கிறது. அதை பார்த்து பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். இது அந்த படத்தின் தழுவலன், இந்த படத்தின் தழுவலன் என்றெல்லாம். குறிப்பாக இந்த எம் பட்டர்ஃப்ளை என்ற 1993 வெளிவந்த திரைப்படம், அதன் தழுவலன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படியா?
ஒரு முன்னோட்ட காட்சியை பார்த்து தழுவல் என்று எப்படி முடிவு செய்கிறார்கள் என்று வியப்பாக இருக்கிறது. இந்த திரைப்படம் எந்த திரைப்படத்தையும் தழுவியது அல்ல. இந்த திரைப்படம் நம் திருநங்கை தோழர்களின் வாழ்க்கையை தழுவியது.
சரி, இதேவேளை அந்த ட்ரெய்லரை பார்க்கின்ற போது இன்னும் ஒன்று பேசுகிறார்கள், கல்லுக்குள் ஈரம் போன்று சோபா சக்திக்குள் இவ்வளவு ரொமான்ஸா என்று. இந்த ரொமான்ஸ் காட்சிகளில் எல்லாம் இலகுவாக நடித்தீர்களா அல்லது கஷ்டப்பட்டீர்களா?
பொதுவா எல்லா காட்சி நடிக்கிறதும் எனக்கு கஷ்டம்தான், ஒரு கஷ்டம் பிடிச்ச வேலைதான். அதுவும் லெனின் எம் சிவம் போன்ற மிக கண்டிப்பான ஒரு இயக்குனரோடு தான் இணைத்ததை எப்படியாவது திரையில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று கடுமையாக போராடி, ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு ஷோட்டுக்கும் 8, 10, 15 கூட அந்த குளிருக்குள்ள போன சம்பவங்கள் எல்லாம் உண்டு. கஷ்டப்பட்டு தான் நடித்தேன். அந்த கல்லுக்குள்ளீரம் காலத்திலாம் எனக்கு விளங்க இல்லை இந்த கதை. நானும் எல்லாரையும் போல ஒரு மனிதன் தான்.
சரி, இந்த படத்தில் டப்பிங் பின்னணி குரலும் நீங்கள் தான் கொடுத்திருக்கிறீர்கள். ரூபா திரைப்படத்தில் தமிழ் மட்டுமல்ல நிறைய ஆங்கிலமும் வருகிறது இல்லையா? அதே நேரம் ஒரு படம் என்று வருகின்ற போது இன்னும் நிறைய அம்சங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருந்திருக்கும். இவற்றில் எதற்காக நீங்கள் அதிகம் மெனக்கெட்டீர்கள், அதிக நேரம் எடுத்துக்கொண்டீர்கள்?
படத்தில் நடிச்சது எல்லாமே கஷ்டம்தான். ஒரு கார், அந்த படத்துல நிறைய கார் ஓடுற காட்சி வரும், ஏன்னா கார் ஓடவே தெரியாது. அதுவும் கஷ்டப்பட்டுதான் நடிச்சது. போக்குவரத்து நிறைந்த டொரண்டோ தெருக்களிலே அதை காட்சி படம் பிடிக்கும். எல்லாமே கஷ்டம்தான். அதிகம் வருத்தியது இந்த ஆங்கிலம் பேசுவது தான். எனக்கு வந்து ஆங்கிலம் தூண்டறவை பேச தெரியாது, வைத்துக் கொள்ளலாம் ஆங்கிலம். இப்போ இந்த படம் எல்லாம் வந்து டப்பிங் கிடையாது, நேரடியாக ஒளிப்பதிவு செய்வது. படத்தை நடித்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அரசு ஒளிப்பதிவு செய்யப்படும். அதற்காகத்தான் நீண்ட நாட்கள் எடுத்து மனப்பாடம் பண்ணி அதற்கு பிறகு வர அந்த கனடியன் உச்சரிப்பு வேணும் இல்ல, அது வேணும். அதற்காக நிரம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ஆங்கிலம் பேசத்தான் நிறைய கஷ்டப்பட்டேன்.
சரி, இப்ப வந்து இந்த படம் எப்போது திரைக்கு வருகின்றது? 2018 என்று சொல்கிறார்கள், எப்போது வரும்?
இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் வரன் சின்னத்தஞ்சி என்கிற கனடாவில் வாழக்கூடிய இளத்தமிழர். நாங்கள் இந்த திரைப்படத்தை 2016 படப்பிடிப்பு செய்து முடித்து விட்டோம், 2016 மேயில். அதன் பின்பு பின் தயாரிப்பு வேலைக்காக ஒலிச்சேர்க்கை, படத்தொகுப்பு மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப விஷயங்களுக்காக சிலதற்காக காத்திருந்தோம். நிதி பற்றாக்குறையாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் கனடியன் டெலிஃபிலிம் அமைப்பு இந்த படத்தை பார்த்துவிட்டு அவர்களுக்கு படம் பிடித்துக் கொண்டு அவர்கள் ஒரு கணசமான நிதி உதவியை செய்தார்கள். அதன் பின்பு பின் தயாரிப்பு வேலைகளை முடித்துக் கொண்டோம். இப்பொழுது படம் பூர்ணமடைந்து விட்டது. இப்பொழுது படத்தை பல்வேறு திரைப்பட விழாக்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு சர்வதேச திரைப்பட விழாவில் தான் இந்த படத்தினுடைய முதல் காட்சி தேடப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். அவ்வாறு ஒரு சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த படம் தேடப்பட்ட பின்பாக அது திரையரங்களுக்கு வரும். ஆனால் எப்பொழுது என்று நாள் குறித்து சொல்ல முடியும்.
இதுவரை ஆஸ்திரேலியாவிலும் நீங்கள் அதை வெளியிட திட்டமிடுகின்றீர்களா அல்லது கனடாவில் மட்டும்தான் வெளியிடப்பட இருக்கின்றதா?
எல்லா ஊர்களும் தான் வெளியிடங்களுக்கு விருப்பம். யாழ்ப்பாணத்துல வெளியிட விருப்பம், கொழும்புல வெளியிட விருப்பம், சென்னையில வெளியிட விருப்பம், எல்லாரும் தான் வெளியிட விருப்பம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள், வசதிகள், திரையரங்குகள் எவ்வாறு அமைய போகின்றன என்று தெரியாது. உங்களுக்கு தெரியும், நம்ம ஈழத்தமிழ் திரைப்பட சந்தை ஒரு சந்தையே கிடையாது. ஆக அது என்ன வகையிலே அது தேடப்பட போறது என்று எங்களுக்கும் தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.
சரி, இப்போது வந்து திரைப்படம் தாண்டி அந்த கரு பற்றி, அதாவது திருநங்கைகள் சம்பந்தமான என்று சொன்னீர்கள். உங்களை வந்து நீங்கள் ஒரு மார்க்சியவாதியாக அடையாளப்படுத்த விரும்புகிறீர்கள் இல்லையா? அப்படி இருக்கிற சூழலில் பல இன்னல்களை அனுபவிக்கின்ற திருநங்கைகள் பற்றி, ஒரு பிரபலமான எழுத்தாளராக, ஒரு படைப்பாளியாக, நீங்கள் ஏன் ஒரு காத்திரமான படைப்பை இது நாள் வரைக்கும் எழுத வேண்டும் என்று நினைக்கவில்லை? அவர்களை பற்றி பேசுகிறீர்கள், அவர்களுக்காக குரல் கொடுக்கிறீர்கள், எல்லாம் சரி, ஆனால் எழுத்தில் நீங்கள் ஏன் அதை பதிவு செய்யவில்லை?
என்னுடைய புக்ஸ் நாவலை நான் எழுதுவதற்கு முன்பாக திருநங்கைகள் குறித்து ஒரு நாவலைத்தான் எழுத வேண்டும் என்று முயற்சி செய்தேன். அது குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன், அது குறித்து தகவல்களை சேகரித்துக் கொண்டிருந்தேன். என்றால் கூட சில சில அத்தியாயங்களை கூட எழுதி பார்த்தேன். என்றாலும் கூட எனக்கு அது சரியாக படவில்லை, எழுதியது சரியாக வரவில்லை. ஏனென்றால் திருநங்கைகள் குறித்த என்னுடைய அறிதலில் மிகப்பெரிய பூதானைகள் இருந்தன. அதற்கு பின்பு நான் இந்தியாவிலே நம்முடைய திருநங்கை தோழிகள் வித்யா, கேரி போன்ற என்னுடைய நெருங்கிய தோழிகளுடன் இது குறித்தெல்லாம் நீண்ட நாட்களாக மணிக்கணக்காக விவாதித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அதன் மூலம் சில விஷயங்களை தெரிந்து கொண்டேன். இந்த நேரத்திலே தான் லெனின் என்னை அணுகி ஒரு கதை கேட்டார். ஆக ஒரு நாவலாய் வருவதை விட ஒரு திரைப்படமாய் வருவது இன்னும் அதிகமான மக்களை சென்றடையும். அதை தவிர நாவல் என்றால் அது என்னுடைய தனிப்பட்ட வேலை மட்டும்தான். திரைப்படம் என்னும் போது அது ஒரு கூட்டு வேலை, நிறைய பேருடைய பங்களிப்பு இருக்கும். நான் என்னை அறியாமல் விடக்கூடிய தவறுகளை கூட நான் தவறு செஞ்சால் லென் திருத்திக் கொள்வார், லென் தவறு செய்தால் இன்னொருத்தர் திருத்திக் கொள்வார் என்று பல்வேறு வாழ்த்துக்கள் இதுல சாத்தியங்கள் இருந்ததால வந்து இந்த கதையை நாவல் வடிவத்தை விட திரைப்படமாக கொண்டு வருவதற்கு விரும்பினேன்.
சரி, உங்களுடைய கட்ட சினிமா எடுக்கலாம் என்ற ஒரு பதிவில் வந்து நீங்கள் ஒரு சொல்லை பயன்படுத்தினீர்கள், மாறிய பாலினத்தவர்கள் என்று. அப்படி என்றால் உங்களுக்கு அந்த திருநங்கைகள் என்று அழைக்கப்படுவதில் உடன்பாடு இல்லையா? அந்த சொற்பிரயோகம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்?
நாங்கள் கூட நீண்ட காலமாக முதலில் அரவாணிகள் என்ற சொல்லு, அதற்கு பின்பு திருநங்கைகள் என்ற சொல்லு. ஆனால் இவை எல்லாம் பொருத்தமற்றது என்று சொல்லி எங்களுடைய தோழி லிவிங்ஸ்மேன் ஹிச்சி அவர்கள் தான் இந்த மாறிய பாலினத்தவர் என்றுதான் எங்களை குறிப்பிட வேண்டும் என்று மிக வலுவாக ஒரு கோரிக்கையாக முன்வைத்தார். அந்த அவர் வைத்த அந்த கோரிக்கை வந்து நான் பதிப்பாசிரியராக இருந்த கோர்னிக்கா தொகுப்பில் தான் அவருடைய அந்த நீண்ட நேர்காணல் வெளியாகியது. அதற்கு பின்புதான் நானும் இந்த மாறிய பாலினத்தவர் என்கிற சொல்லுடைய பொருத்தப்பாட்டை உணர்ந்து கொண்டேன். கூடியவரை அதை உபயோகிக்கிறேன்.
சரி, எழுத்து உங்களுக்கு பிடிக்கும் என்ற போதிலும், எழுத்து என்று வருகிற போது சோபா சக்தி என்றால் சர்ச்சை, சர்ச்சை என்றால் சோபா சக்தி என்ற நிலை காணப்படுகின்றது. ஆனால் நடிப்பில் அப்படி இல்லை இல்லையா? நல்ல வரவேற்பு, நல்ல பெயர், புகழ், பணம் எல்லாம் கிடைக்கிறது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதாவது ஒரு கணத்தில் பேசாமல் நடிப்பிலேயே இருந்து விடலாம், எழுத்து பக்கமே போக வேண்டாம், அப்படி என்று நினைத்திருக்கிறீர்களா?
என்னுடைய எழுத்து எதற்கு சர்ச்சைக்குள்ளாகிறது என்றால், யாரும் அல்லது மிக பெரும்பாலானோர் பேசாத கருத்துக்களை அல்லது பேச விரும்பாத கருத்துக்கள் அல்லது மிக பெரும்பாலானவரின் நம்பிக்கைகளை இடையீடு செய்வது, அதை கேள்வி கேட்பது போன்ற காரணங்களால் தான் என்னுடைய எழுத்துக்கள் சர்ச்சைக்கு உள்ளாகின்றன. அந்த வேலையை செய்யறதுக்கும் ஆள் தேவைதானே. நடிக்கிறதுக்கு எவ்வளவு பேசணும், நடிக்க வேணும், திரைப்படத்துல தோன்ற வேணும் என்ற துடிப்போடு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். எழுதுறதுக்கு தான் அப்படி யாரும் துடிப்போட இல்லை. ஸோ இந்த பக்கம்தான் நான் நிற்க வேண்டி இருக்கு. ஆகவே வந்து என்னுடைய அதிகபட்ச கவனம் என்னுடைய எழுத்தில் தான் இருக்கிறது. ஆனா எழுதுறது வந்து நடிக்கிறத விட கஷ்டமாக இல்லை, உங்களுக்கு தெரியும். சுய வதை எழுதுறது என்பது நடிக்கிறது எழுத்துறவுப்படைக்கு நடிக்கிறது கொஞ்சம் ஈஸிதான். மற்றது பொருளாதார லாபங்களும் பல பல மடங்கு அதிகம் எழுதுவதை விட. இப்போ தமிழ் எழுதுறது தெரியும், துப்பாவா ஒன்றும் இல்லை. சில விட எங்களுக்கு ஐக்காசா நட்டாக போகும் எழுதுறதுல. இருப்பினும் கூட எழுத்து தான் என்னுடைய முக்கிய ஊடகமாக நான் கருதுகிறேன்.
நீங்கள் எது எழுதினாலும் சர்ச்சையாகும், காயா எழுதினாலும் சர்ச்சையாகும், பக்ஸ் எழுதினாலும் சர்ச்சையாகும். சர்ச்சையாக வேண்டும் என்பதற்காக அப்படி எழுதுகிறீர்களா, அல்லது நீங்கள் எழுதுவதால் அது சர்ச்சையாகி விடுகிறதா?
எனக்கு மட்டும் என்னங்க துரோகி பட்டம் வேண்டும் ஒன்று விருப்பமா? எனக்கு மட்டும் அல்ல, சாவாளி களப்புலி கழுசறை என்று ஏற்றி வேண்டும் ஒன்று எனக்கு மட்டும் என்ன விருப்பமா? இல்லத்தானே. இப்ப அதுவும் வந்து இப்ப இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் பரவலான பிறகு, முந்தியெல்லாம் மாசத்துக்கு ஒரு தலைவர் தான் ஏசுவான், இப்ப வந்து டெய்லி 10 பேர் ஏசுறான் பல்வேறு ஊடகங்கள்ல, பல்வேறுல. பெரிய கவலை இல்லை. என்னென்று சொன்னால், ஒரு வெகுசனங்கள் பெருவாரியான மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைகளை, இப்ப உங்களுக்கு தெரியும் நம்முடைய சமூகத்துல வந்து அடித்து சொல்லலாம், 99.99% மக்கள் சாதிய நம்பிக்கை உடையவர்கள், அதே அளவு சமய நம்பிக்கை உடையவர்கள். அதே போன்று இந்த தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேணும், பெண்களுடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற வேணும், தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேணும் என்று ஏகப்பட்ட விதிகளையும் மரபுகளையும் வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். ஆக 99 விழுக்காடுக்கு மேலான மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் காலங்காலமாக நூற்றாண்டுகளாக போற்றி வந்த கருத்துக்கள் மீது விமர்சனத்தை வைக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் பெரும்பான்மையிடமிருந்து எதிர்ப்பை சம்பாதிக்கத்தான் வேண்டியிருக்கும். அதை பற்றி ஒரு கவலையும் எனக்கு இல்லை. ஆக எல்லா விதமான சமூக மாற்றங்களும் இவ்வாறான சிறுபூடுகளில் தான் தோன்றுகின்றன, சிறுபான்மையினால் தான் முன்னெடுக்கப்படுகின்றன. அது முதலில் எதிர்க்கப்படுகிறது, பிறகு இந்த எதிர்க்கப்படும் கருத்து தான் ஒரு பிற்காலங்களிலே சமூக மாற்றங்களுக்கான வித்துகளாக அமைந்து போகிறது. ஆக எதிர்ப்பு வரும் என்று தெரிந்துதான் நான் எழுதுகிறேன். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய இடத்தை பொறுத்தளவிலே அரசியல் பிரச்சனை என்பது மிக ஒரு குழப்பமும் மிக ஒரு சிக்கலும் மட்டுமல்ல, மிக உணர்வு பூர்வமான பிரச்சனை கூட. கிட்டத்தட்ட 2,00,000 உயிர்கள் கொல்லப்பட்டுள்ள சூழல், கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பங்களுமே தங்களுடைய உறவுகளை இழந்திருக்கக்கூடிய சூழல், இன்னொரு புறத்திலே வந்து இலங்கை அரசு இன்று வரை பல்வேறு வழிகளிலே சிறுபான்மையினங்கள் மீது ஒடுக்குமுறையை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல், ஆகவே கொதிநிலையும் உணர்ச்சி நிலையுமாக இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் இளைஞர் கூட்டம், இதற்கும் மத்தியிலே இறங்கி தமிழ் தேசியவாதம் குறித்தும் தமிழ் மக்களுடைய வழிபாட்டு மனநிலை குறித்தும் தமிழ் மக்களுடைய ஆயுத அரசியல் முகம் குறித்தும் விமர்சனங்களை வைக்கும் பொழுது சர்ச்சைகள் வரத்தான் செய்யும், எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அதை இதன் புதுசில்லத்தானே கிட்டத்தட்ட 20-25 வருஷம் ஆச்சுது இந்த வீரர்கள் செய்ய இறங்கி. ஆக வந்து தெரிந்துதான் செய்கிறேன், ஒரு விஷயத்தை செஞ்சா அதால ஏச்சும் பேச்சும் கிடைக்கும் தான் அது தெரிஞ்சுதான் செய்கிறேன். ஆனால் அதை செய்ய வேண்டியிருக்கிறது, நம்ம விட்டா வேற யாரும் செய்கிறது, செய்ய வேண்டியிருக்கு.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் எழுத்தாளர் மற்றும் நடிகர் சோபா சக்தி அவர்கள். சரி, இப்ப ஆயுத போராட்ட அரசியலின் கசப்பு, அதன் விளைவுகள், அதை பேசுவதில் உங்களது கவனம் இவ்வளவு நாட்களாக குவிந்திருந்தது என்று சொல்லலாம். இல்லையென்றால் உங்களுடைய பெரும்பாலான படைப்புகள் அதை சுற்றித்தான் இருந்தது. இப்போது உங்கள் போக்கு மாறிவிட்டது, நிறைய படங்களில் கவனம் செலுத்துகிறீர்கள், நிறைய வேறு பல அம்சங்கள் பற்றி எல்லாம் எழுதுகிறீர்கள். இந்த சோபா சக்தி தான் தொடரப்போகின்றாரா, அல்லது அந்த பழைய அந்த போக்குக்கு நீங்கள் திரும்பக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதா?
திரைப்படத்துக்கு வந்தா போல அந்த கவனங்கள் போயிடும் என்று சொல்ல முடியாது. இப்ப அண்மையில் கூட ஒரு அமெரிக்க படத்தில் நடித்திருந்தேன். அந்த படம் வந்து ஊடகவியலாளர் மேரி கோல்வின் அவருடைய வாழ்க்கை வரலாறை மையமாக உருவாக்கப்பட்டிருக்கும் படம். அந்த படத்தில் அவர், அந்த மேரி கோல்வின் அவர்கள் இலங்கைக்கு வந்த பொழுதுதான் அவர் தன்னுடைய ஒரு கண்ணை இழந்தார். அங்கே அவர் புலிகளுடைய கடைசி காலம் வரை மிக நெருக்கமாக இருந்தவர் மேரி கோல்வின். அந்த படத்தில் நான் தான் புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் சுப தமிழ்ச்செல்வன் பாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிறேன். எதிர்காலத்திலே நம்முடைய ஈழ விடுதலை போராட்டம் குறித்து, இந்த போராட்டத்தில் நடந்த விஷயங்கள் குறித்து, எங்களுடைய மக்களுடைய துன்பம், இன்று வரை தொடரும் சிங்கள இனவாத அரசாங்கத்தின் வல்லாதிக்கம் போன்றவை குறித்து ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்றுதான் எனக்கும் விருப்பம். பார்ப்போம், அது ஒரு என்னுடைய ஒரு கனவு படைப்பாக இருக்கலாம். திரைப்படம் என்பது நான் எழுதுவது போல நான் ஒருவன் மட்டும் இருந்து என்னுடைய கணனியோடு நானுமாக இருந்து எழுதி முடிக்கிற விஷயம் அல்ல. அது ஒரு பெரிய அணியும் பெரிய மூலதனமும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதற்கான காரணங்கள் கணியும் போது கண்டிப்பாக நம்முடைய ஈழம், ஈழத்து அரசியல், நம்முடைய இன விடுதலை போராட்டம், நாம் எதிர்கொண்ட இன அழிப்பு, இதழ் குறித்தும் ஒரு படத்தை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் தான்.
அந்த படத்தில் புலி எதிர்ப்பு அரசியலுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுமா?
அடிக்கடி நான் சொல்லுற ஒரு விஷயமும் நம்முடைய விமர்சகர்கள் என்னை கண்டு கொண்டக்கூடிய விஷயம் அதுதான். நான் புலிகளை எவ்வளவு எதிர்க்கிறேனோ அதற்கு இருமடங்காக நான் இலங்கை அரசாங்கத்தை எதிர்க்கிறேன். இலங்கை அரசாங்கம் தான் காரணம், புலிகள் விளைவு என்றுதான் நான் எப்பொழுதுமே சொல்லிக் கொள்கிறேன். அதுவும் இலங்கை இனப்பிரச்சனை என்று வந்தால் அதனுடைய முதன்மை குற்றவாளி இலங்கை அரசு தான். அதற்காக புலிகள் சுத்தமான சூசப்புலிகள் என்பது அல்ல, அவர்கள் குறித்த விமர்சனங்களும் இருக்குமா? இப்ப இல்லை பிரச்சனை சொன்னா புலிகளை கிரிட்டிக் பண்றதுக்காக அல்லது இன்னொரு விஷயத்தை விமர்சனம் பண்றதுக்காக இல்ல, ஒரு கதை முதல் கதை, அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வருது, அதுக்கு என்னென்ன சம்பவங்கள் தேவைப்படும்ன்றதை பொறுத்துதான் யார் மீது எங்களவான விமர்சனங்கள் வைப்பது என்பதை கதை தீர்மானிக்கிறது. ஆனால் இலங்கை இனப்பிரச்சனை என்று வரும்பொழுது, இலங்கை யுத்தம் வரும்பொழுது இயல்பாகவே முதல் குற்றவாளிகளும் முதல் விமர்சனத்துக்குரியவர்களும் இலங்கை அரசு அனுப்புத்தான். ஆகவே இயல்பாக அடர்களை நோக்கி தான் அந்த படம்.
நீங்கள் சொன்ன அந்த படம் சூப்ப தமிழ் செல்வன் அவரது பாத்திரத்தை ஏற்ற படம் தி பிரைவேட் வோ இல்லையா? அந்த படம் வர இருக்கின்றது, ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே, இப்படி பல படங்கள் வர இருக்கின்றன. உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி என்பது ஒரு வெறும் சந்தை, மக்கள் பங்கேற்பு சினிமா தான் பிடிக்கும் என்று நீங்கள் ஒரு 2012 நினைக்கிறேன் நேர்காணலில் சொல்லியிருந்தீர்கள். இப்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரலாம். நீங்கள் அதே கொள்கையோடு அப்படியான பாத்திரங்களைத்தான் தமிழாக இருக்கலாம் அல்லது வேற்று மொழியாக இருக்கலாம் தெரிவு செய்கிறீர்களா, அல்லது கிடைக்கும் வாய்ப்புகள் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்கிறீர்களா?
கிடைக்கும் வாய்ப்புகள் நாலு பேர் என்ன கூப்பிடுற மாதிரி எல்லாம் நீங்க கேட்கறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் படங்கள் என்ன யார் கேட்கும் பொழுது இங்கே எல்லாம் வெளிநாடுகளில் வந்து திரைப்பட பிரதியை முன்னத்தி அனுப்பி விடுகிறார்கள். நாம நடிக்கிற ஒரு சின்ன பாத்திரமா இருந்தால் கூட முழு பிரதியையும் அனுப்பி விடுகிறார்கள். ஆக அந்த வகையில் வந்து எனக்கு பிரதியை படித்து பார்த்து எனக்கு உவப்பான பிரதியாக இருந்தால் அது நடிக்கக்கூடிய இருக்கு. கண்டிப்பாக என்னுடைய அரசியல் கருத்துக்களுக்கோ என்னுடைய நம்பிக்கைகளுக்கோ எதிரான படங்களிலே நான் நடிக்க மாட்டேன். ஏற்கனவே ஒன்று ரெண்டு படங்களை நான் நிராகரித்திருக்கிறேன்.
சரி, உங்களுடைய நூல் இச்சாவளியாக இருக்கின்றது, ஆனால் உங்களது நூல் வெளியீடுகளுக்கு இடையில் வந்து ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. எப்போதுமே நீங்கள் நாவல்களை குறைவாக எழுதுகிறீர்கள்.
நான் எப்பயுமே குறைவாகத்தான் எழுதி கொண்டிருந்தேன். என்னுடைய முதல் நாவல் வெளியானது 2001. அதுக்கு பிறகு 3 வருடங்கள் கழித்து 2014, அதுக்கு 10 வருடங்கள் கழித்து 2015, அதுக்கு பிறகு என்னுடைய புதிய நாவல் இச்சாவை வெளியிடலாம் என்று நினைக்கிறேன். தனியா நாவல் மட்டும் எழுதுறேன் இல்லையா, நடுவில் சிறுகதைகள், கட்டுரைகள், இந்த திரைப்பட பிரதிகள். இப்போ சன்ஷைன் என்ற ஒரு திரைப்படத்தை கேட்கிறேன். அந்த திரைப்படம் தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகத்தால், இந்திய தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகத்தால் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ள பிரதி. அதை லீனா மணிமகலை அவர்கள் இயக்குவதாக இருக்கிறது அந்த திரைப்படத்தை. அதற்கான வீடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு விடமாக அதிலே இருந்தேன். அதற்கு பிறகு இந்த ஃப்ரைடே திரைப்படம், அது ஒரு 6 மாச வேலை. அது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வேலையாகத்தான் நான் இருக்கிறேன். எழுதுவது குறைந்துட்டு சொல்ல முடியாது. எப்படிங்கதான் எழுதுகிறேன், என்ன செய்யறது, சட்டி என்றால் தான் எழுப்பையில வரும். ஏதோ இருக்கிறத தான் சுரண்டிக்கு எடுத்து எழுத வேண்டி இருக்குது. அப்படி எல்லா நாளும் வருஷம் 360 நாளும் எழுதக்கூடிய படைப்பூக்க மனநிலையோடோ அல்லது எழுதக்கூடிய கச்சா பொருட்களோடோ கருவோடோ நான் இருப்பதில்லை. மிக கஷ்டப்பட்டுத்தான் சிரமப்பட்டுத்தான் ஒரு கருவை கண்டடைகிறேன். அதை எழுதுகிறதும் ஒரு பெரிய சுயவதையாகத்தான் இருக்கிறது. எங்கள் அண்ணன் முத்துலிங்கம் அண்ணன் அவர்கள் சொல்வார்கள், எழுதுவது என்பது மகிழ்ச்சி தரக்கூடியது. எனக்கு எப்படி என்று தெரியவில்லை. எனக்கு எழுதுறது இஷ்டவதையாக இருக்குது. போட்டு மூளைய குட்டஞ்சு தான் கஷ்டப்பட்டு தான் எழுத வேண்டி இருக்குது. அதால தான் நான் எப்பயுமே குறைவாகத்தான் நான் எழுதுகிறேன். இந்த சின்ன முயற்சிக்கு இறங்கியதற்கு நான் எழுதுவதும் கூட நினைக்கிறேன். ஏனென்றால் நான் திரைப்பட பிரதிகள் எழுதி கொண்டிருக்கேன், வசனங்கள் எழுதி கொண்டிருக்கேன். வந்து கடந்த 2-3 வருடங்களாக நான் கொஞ்சம் அதிகமாக எழுதியிருக்கேன் நம்புறேன்.
மிக நன்றி சோபா சக்தி அவர்களே. உங்களது எழுத்து பயணமும் சினிமா பயணமும் மென்மேலும் தொடர வேண்டும். இன்னும் பல உயரங்களை நீங்கள் தொட வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.
மிக்க நன்றி. உங்களுடைய வானொலி தொடர்ச்சியாக என்னை ஊக்குவித்து வருவதற்கும் என்னுடைய எழுத்துக்கும் என்னுடைய சினிமா பணிகளுக்கும் ஆதரவு வழங்குவதற்கு மிக்க நன்றி. வணக்கம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.